கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அளிக்கப்பட்ட சகோதர சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல நான் சார்ந்திருக்கதான ஊட்டி எக்லேசியாவினுடைய உங்களுடைய அங்கங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் மீண்டும் கூட இந்த இடங்களில் தேவனுடைய சத்தியத்தை பரிந்தளிக்கும்படிக்கு தேவன் மீண்டுமாக ஒரு வாய்ப்பு செய்ததுக்காக என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். இன்றைய நாளில் தேவனுடைய கிருபையில் உங்கள் மத்தியில் வந்துட்டு இப்பப்பட்டதான ஒரு சந்தோஷமான நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பார்க்கும்பொழுது அநேக சத்தியங்களை ரெண்டு நாளாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். அதில் இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்னென்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் வாசித்திருப்பீங்க தலைப்பு என்னென்னா, கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை கொடுத்ததான பாடங்கள். என்னென்னா திடீர்னு எல்லா சகோதரர்கள் கேட்கும் போது டேபர் நாக்கள் விட்டுட்டு திடீர்னு இதுக்கு வந்துட்டார் அப்படின்ல, கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறுக்கு வந்துட்டாருன்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன் இந்த ஒரு பாடங்கள் இருக்குது அப்படின்னா, ஏற்ற காலத்து சத்தியம் இதில் இருக்குது. இதனுடைய காரியங்களுக்கு பின்னாடி அநேக சகோதர சகோதரருடைய முயற்சிகள் இருக்குது. ஏன்னா இந்த பிரயாசங்கள் ஒருத்தர் கிடையாது, எல்லா சகோதரிகள் மத்தியில் கூட இது ஒரு பாடம் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஒரு பாடங்களை தயாரித்து கொடுக்கறது கூட அருமையான சகோதரிகள் கூட அந்த காரியங்களை செஞ்சுட்ருக்காங்க. ஏன் இந்த காரியத்தை இவ்வளோ சீரியஸாக இந்த கடைசி நாட்களில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய நாளில் நம்ம பலதரப்பப்பட்ட அதை சொல்லும்போது பல விதமான சூழ்நிலைகள் மத்தியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜனங்கள், அதை சொல்லும்போது உலகத்தில் ஞானிகளோ கல்விமான்களோ நம்ம இல்லை. அப்படி இருக்கும்போது பைபிளில் சத்தியத்துக்கு ஏதோ குறைவு இருக்கா அப்படின்னா, சத்தியத்துக்கு குறைவே கிடையாது. அது மாத்திர நம்முடைய மூத்த சகோதரன் 50,000 பேஜுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அநேக சத்தியங்கள், விலை மதிக்க முடியாத பெரிய அளவிலான சத்தியங்கள் இருக்குது. அந்த சத்தியங்களுடைய பேஜஸ் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பி கூட ஒரு டைம் கூட பார்க்கறக்கான வாய்ப்புகள் கூட அநேகருக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லை, இன்னும் பார்க்கும்பொழுது அப்படி அந்த பாடங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் கூட அந்த அளவுக்கு ஞானம்ன்றது அந்த ஒரு தாளந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்குங்க, சுத்தமாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவன் கிருபையில் என்ன விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா, பிரதருடைய பாயிண்டில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் படிக்கலாம், நிறைய பெரிய பெரிய உபதேசங்கள் கற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் ரொம்ப கடினமான வழி. இன்னொரு சிம்பிளான வழி இருக்குது, அந்த வழியில் போனால் சீக்கிரமாக அந்த வேலையை என்ன பண்ணிடலாம், நம்ம முடிச்சிடலாம். அப்போது நம்முடைய நோக்கம் நம்முடைய எம் எல்லாமே எதுன்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்தேசனுடைய சாயலை நம்மக்கிட்ட கொண்டு வர வைக்கிறது தான் இல்லைங்களா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாயல் கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆதிகால சபையில் இருந்த ஜனங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவருடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவங்ககிட்ட பைபிள் கூட கிடையாது, ஒரு முழுமையாக நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் 4-5 பைபிள் வச்சுருக்கோம், அவங்ககிட்ட ஒரு பைபிள் கூட கிடையாது, அதே சமயத்தில் எந்த ஒரு ரெவலேஷன் கூட தெரியாது, எந்த கமெண்ட்ரி கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாம் அந்த கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, அவரையே நோக்கி பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம கூட வாழணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செஞ்சாங்க இருதயத்தில் ஸ்ட்ராங்கா. அப்போ முடிவு செஞ்சதுல அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சாங்க, அவங்கெல்லாம் சபையே ஆயிட்டாங்க இல்லைங்களா. அது காலத்தில் நம்ம பார்க்குறோம் பைபிள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதருடைய லைஃப் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து அதே ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அத்தனை பேர் என்ன ஆயிட்டுருக்காங்க, சபை ஆயிருக்காங்க. எப்படி ஆக முடிச்சு, அவங்களால இவ்வளோ கமெண்ட்ரி இல்லை, இவ்வளோ பைபிள் இல்லை, சத்தியம் வந்து கூட அந்த அளவுக்கு டிவைன் பிளான் கூட முழுமையா தெரியாது அப்படின்ற சகோதர சகோதரர்கள் எப்படி சபை ஆயிட்டாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க பார்த்தாங்க, கர்த்தர் இயேசுவை நோக்கி பார்த்தாங்க இல்லைங்களா. ஆத்த சொல்லும் போது இவ்விதமாய் இல்லைங்களா, எபிரேயர் 12:3 வாசிக்கலாங்க.
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்,
அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஓட்டம், நம்முடைய நோக்கம், நம்முடைய எல்லாமே இதுக்குள்ள அடங்கிறது. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை பார்த்துட்டா அவருடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர வச்சுட்டா வேலை முடிச்சு. பெரிய அளவில் நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதான் அப்போ இப்ப ஏற்பட்டதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைய எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர் ரசல் இது என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா என்ன பண்ணிருக்காரு, அவருடைய வாழ்க்கைய ரொம்ப டேஸ்ட் பண்ணி எழுதியிருக்காரு. ஒரு சின்ன சின்ன விஷயம், அவர் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை நல்லா தெளிவா இன்ச் பை இன்ச்சா என்ன பண்ணிருக்காருன்னா எழுதி வச்சிருக்காரு. அந்த சம்பவங்களை படிச்சு அதுல இருக்கக்கூடிய பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்துட்டா சபைத்த அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்படியாக கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்க்க முடியுமான நிச்சயம் இது பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால என்ன பண்ணலாம்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்கள், அந்த ஒரு சில சம்பவத்தின் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கதான அந்த ஒரு லெசன்ஸ் என்னன்றது குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது குறித்து நம்ம இன்னைக்கு தியானம் செய்யலாம். எந்த ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் பார்க்கும்போது இன்னைக்கு யோவன் எழுதின புஸ்தகம், யோவன் எழுதின சுவிசேஷம் 1:40 நம்முடைய பாடங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்வோம். வாசிக்கலாம் 1 வசனம்.
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன்.
பாருங்க, அப்போ யோவான் ஸ்நானகன் அவர் குறித்து நேற்று தினத்தில் அருமையான ஒரு பாடம் பார்த்தோம். கர்த்தருக்கு முன்னோடியானவர். அப்போ அந்த ஒரு பாடம் கூட இதுல தான் அடிப்படையா இருக்குதுன்ற விஷயத்த பாக்குறோம். அப்போ யோவான் ஸ்நானகன் பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு காமிச்சார். காமிச்ச உடனே யோவனுடைய 2 சீசர்கள் என்ன பண்ணாங்களாமா, கிளம்பி போயிட்டாங்க. யார் பின்னாடி போயிட்டாருங்க? கர்த்தர் இயேசுனுடைய பின்னாடி போயிட்டாங்க. பாருங்க, இவ்வளவு நாள் கூட இருந்தாங்க. கர்த்தர் இயேசுன்னு சொன்ன உடனே இவர் தான் உலகத்தில அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன ஒரே விஷயத்த பார்த்தாங்க. உடனே யோவானை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க இல்லைங்களா. 2 பேரே வந்தாங்க. அதுல ஒருத்தர் பேர் நமக்கு என்ன பண்றீங்க, ரெக்கார்டா இருக்கு, அந்திரேயா இல்லைங்களா. இன்னொருத்தர் பேரு இல்லைங்களா, இன்னொருத்தர் பேர் நமக்கு கொடுக்கல. ஆனா நிறைய டிரான்ஸ்லேட்டர் சொல்றாருன்னா ரெண்டு பேர் போயிருக்காங்க. அப்புறம் பின்னாடி யாரும் விஷயத்த கொடுத்து நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி 2 சீசர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது கத்திரிடத்துல அந்த விசுவாசம் வச்சு நேரம் அவர்களை பின்பற்றி போயிட்டாங்க அப்படின்னு விஷயத்த நான் பாக்குறோம். போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம், 41 வசனம்.
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம்.
பாருங்க, அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அதை சொல்றாரு, அவர் முதலாவது தன் சகோதரனையாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம். இது என்ன சிம்பிளா மேசியாவை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இஸ்ரேலினுடைய நம்பிக்கை யுக யுகங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேசியாவுக்காக. எவ்வளவு பேருங்க, ஒரு தேசமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது, தீர்க்க தரிசிகள் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல சிம்பிளா சொல்றாங்க, மேசியாவை நாங்க என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள சந்தோஷம் எப்படி இருக்குங்க இல்லைங்களா. சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா ஆபிரகாம்ட்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அப்போ எப்ப வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கறக்க ஆரம்பிச்சாரோ அப்பத்திலிருந்தே இந்த விஷயத்த என்ன பண்றாரு, தேவன் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காரு, அதை சொல்லும் போது அது யுகங்களை கடந்து வந்துட்டு இருக்குது அந்த ஒரு வாக்கு தத்துவம் நம்பிக்கைகள் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் கரெக்டா அந்த வாக்கு தத்துவத்தின்படி மேசை என்ன பண்றாங்க, அந்த வாக்கு தத்துவத்தை இவங்க ஒரு தேசம் கண்டுபிடிக்க முடியல. நிறைய சதுசேயர் பரிசேயர் பைபிள் படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர் கண்டுபிடிக்க முடியல. சாதாரண ஜனங்கள் என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கும் போது அவர்களுடைய மகிழ்ச்சி எவ்வளவு வந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு பேருக்கு தெரியாத ஒரு மேசை என்ன பண்றோம்போ, கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம், பெரிய விஷயம். அதை காட்டிலும் பெரிய விஷயம் எதுவுமே இல்ல இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேலுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா மேசியா வருவார், மேசியா வந்தா நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு. மேசியா வந்தார்னா இந்த ரோமர்கள்ட்ட இருந்தே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவார். மேசியா வந்தா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீரும். அப்படி இருக்கும்போது இந்த மேசியாவை பார்த்துட்டோம், பெரிய நியூஸ். குட் நியூஸ் அவங்களுக்கு இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு விஷயம் கிடைச்ச உடனே சரி, மேசியாவை பார்த்துட்டோம், மேசியா வந்தா என்ன பண்ணுவாரு, எல்லா தேசங்களுக்கு மேலாக இஸ்ரேல் ஜனத்தை உயர்த்தி ஆளுகை செய்வாரு. நமக்கு ரைட் ஹேண்ட்லயோ லெப்ட் ஹேண்ட்லயோ ஒரு சீட் கிடைச்சேன்னா போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா. உடனே எங்க தான் போனாங்க, மேசியாவை பார்த்த உடனே அந்த நியூஸ் எடுத்துட்டு எங்க தான் போயிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம்.
பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார்.
41 வசனம்.
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு,
பாருங்க, முதலாவது மேசியாவை பார்த்தான்ற இந்த ஒரு குட் நியூஸ எங்கதான் கொண்டு போயிருக்காங்கன்னா முதலாவது தன் சகோதரத்துல கொண்டு போயிருக்காங்க. சாதாரண விஷயங்களா. அந்த நியூஸ் கிடைச்ச உடனே எங்க போயிருக்காங்கன்னா அந்த சகோதரர்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயத்த நான் பாக்குறோம். அப்ப பாருங்க, அந்த எவ்வளவு பெரிய இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே எங்கதான் கொண்டு போய் கொடுத்திருக்காங்கன்னா சகோதரர்கள் இல்லீங்களா, அந்த ஏழ்மையான ஜனங்கள் தான், அந்த ஒரு ரொம்ப பேதமையான ரொம்ப சிம்பிளான ஜனங்கள் தான். ஆனா அவங்களோட சிந்தையில என்ன இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த கிடைச்ச சந்தோஷத்தை உடனே எங்கதான் பகிர்ந்து கொள்ள நினைச்சாங்கன்னா சகோதரர்கள், எவ்வளவு பெரிய விஷயம் இல்லீங்களா. நமக்கு அந்த மாதிரி மைண்ட் இருக்கா, இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய கிஃப்ட் தேவன் கொடுத்துட்டாரு, இல்ல உலகத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு வாங்கிட்டோம், உடனே யார் மைண்டுக்கு வருவாரு, உடனே மனைவி குழந்தை எந்த ஸ்கூல் இப்படி பிளான் பண்ணுவோம். ஆனா அவங்களோட மைண்ட் என்ன தான் வந்திருக்குன்னா சகோதரர்கள், எப்படி பாருங்க மைண்ட், உடனே சகோதரர்கள் வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே இவங்க போய் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு சகோதரர்கிட்ட அறிவிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க இதெல்லாம் இது வந்து ஒரு சம்பவம் அவ்வளவுதான். கர்த்தர் இயேசு அன்னைக்கு என்ன பண்ணானா, ஒரு சீசர் ரெண்டு பேர் பார்த்து சொன்ன அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்க, மேசியாவை கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சு உடனே சகோதரர்கிட்ட போனாங்க. இதுல நமக்கு என்ன பாடம் இருக்குது இல்லீங்களா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சபை ஆயிட்டாங்க, நமக்கு என்ன பாடம் இருக்கு. அத சொல்றாரு கர்த்தருடைய சீசன்ற ஒரு நிபந்தனை, அத சொல்லும் போது கர்த்தருடைய சீசன் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிபந்தனை வைக்கிறார், சகோதரன் உள்ளத்துல இல்லனா கர்த்தருக்கு சீசரா இருக்கவே முடியாது. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல இப்ப ஏற்பட்ட இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த அந்த மாபெரும் மேசியாவை கண்டுபிடிச்சு கண்டுகொள்ளக்கூடிய அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை அந்த எளிமையான ஜனங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா சும்மா தேவன் கொடுக்கல, அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னா சகோதரர்கள் இருந்திருக்காங்க. அந்த சகோதரன் இருக்கிறனாலதான் அவங்களுக்கு அந்த மேசியாவை பார்க்கக்கூடிய அருமையான கண்கள் அணைக்கி கொடுத்திருக்கார். அப்போ நமக்கு கூட இது அருமையான லெசன் என்னன்னா கர்த்தருடைய சீசராக நம்ம கூட யாரும் எப்படி வந்திருக்கோம் இன்னைக்கு அதே மாதிரிதான் வந்திருக்கோம் இல்லைங்களா. மேசியாவை பார்த்தோமா, நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. மேசியா தெரியுங்களா, தெரியும் இல்லைங்களா. அன்னைக்கு மாம்ஸ்ல அவர் வரும்போது மேசியாவை வரல, சும்மா ஒரு ரேன்சம் கொடுக்கறதுக்கு தன்னுடைய வல்லமையெல்லாம் கம்மி பண்ணிட்டு சாதாரண அத சொல்லும் போது ஒரு பரிபூர்ண மனுஷனாக அவரே வந்தார். ஆனா இன்னைக்கு மகிமின் கத்தராக வந்திருக்கார், எத்தனை பேர் தெரியும் அப்படின்னா தெரிஞ்ச உடனே யார்கிட்ட நம்ம நியூஸ் சொல்றோங்க, சகோதரர்கிட்ட. அப்போ சகோதரர் சொல்லணும்னா அன்றைக்கு கத்தர் வல்லமே இல்லை, ஆனா இன்னைக்கு எப்பேற்பட்ட வல்லமை உள்ள கத்தர். அப்ப இந்த வல்லமை உள்ள கத்தருக்கு சீசரா இருக்கணும்னா முதல் படி சீசரா இருக்கணும்னாலே சகோதரன் உள்ளத்துல இருக்கணும். சகோதரன் உள்ளத்துல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் நம்ம அவுட், அவ்வளவுதான் வெளியே போயிட்டோம், வேற எந்த பேச்சுக்கே இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் சத்திய சொல்லலாம், பெரிய பெரிய விஷயங்கள் பேசலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சகோதரன் அந்த உள்ளத்துல இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி அந்த சகோதரர்கள் அதை சொல்லும் போது அந்த சகோதரர் அந்த ஒரு மைண்ட்ல அவங்களுக்கு இருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்ல உடனே போய் யார்ட்ட சொன்னாங்க இவங்க அந்த மேட்டரை வாசிக்கலாம். 41
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம்.
பாருங்க உடனே போய் அந்த சீமோன் பேதுருட்ட சொன்னார் இல்லைங்களா, எவ்வளவு பேரு சீமோன் பேதுரும் பின்னாடி. ஆனா போய் சொன்ன உடனே அவர் ஏதாவது கேள்வி கேட்டதா இருக்குங்களா, இங்க ஏதாவது மேசியாவை பாத்தீங்களா, இவ்வளவு காலம் எல்லா தீர்க்கதரிசிகளும் தேடிட்டு இருக்காங்க, வசனங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, இனி வருவாருன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க, நீங்க மேசியாவை பாத்துட்டீங்களா, நிஜமா தான் சொல்றீங்களா அப்படி கேட்டாரா. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு கூட இங்க இல்ல. நேரம் என்ன பண்ணானா அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை நம்பி உடனே என்ன பண்றாரு, நேர கத்துற இடத்துல வந்திருக்காங்க. அப்ப பாருங்க இது கூட நமக்கு அருமையான லெசன்ஸ் தான். சில பேர் இந்த மாதிரி கூட இருக்காங்க, சகோதரர் சொன்னா அதை எப்படி சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க, கத்தரே வந்து சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க நிறைய சகோதரர்கள். நல்லதுதான், ரொம்ப அருமையான ஒரு பாடம் தான் இல்லைங்களா. அப்போ சகோதரர் சொல்றாரு அப்படின்னா அந்த சகோதரருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு கேள்வி கேட்காம சகோதரர் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அப்படியே வந்து இவர் தான் மேசன் சொல்லி இவர் என்ன பண்றாரு, சீமோன் பேதுரு வந்து ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளீங்களா, ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய நாமத்தை என்ன பண்றாரு, புது பேரை வாங்கிட்டாரு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அந்த சகோதரர்கள் போய் விட்னஸ் பண்ணிருக்கணும், விட்னஸ் பண்ணணும்னா அந்த சாட்சி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சகோதரனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா. நம்ம கூட ஒரு சகோதரர் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னா உடனே ஏத்துக்குவாங்களா, யார் சொல்றது யார் சொன்னது, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உடனே பார்ப்போம் அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்ப்போம், அவருடைய பின்ன எல்லாம் பார்த்துட்டு அவர் தான் சொன்னாரா அப்படின்னா என்னன்னா நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை நம்ம மாத்தில இல்ல. அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, அன்னைக்கு அவங்க சொன்ன விஷயமும் ரொம்ப பெரிய விஷயம் தான். வாழ்க்கை கூட எப்படி இருந்திருக்காங்க சகோதரர் மத்தியில, அவ்வளவு ஜெனியூன் கேரக்டர் காமிச்சிருக்காங்க அவங்க, அவ்வளவு ஒரு அருமையான குணலட்சணங்கள் அந்த இடத்துல அந்த சீசர் காமிச்சிருக்காங்க. காமிச்சனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், மறு பேச்சுக்கே இடம் இல்லை, அப்படியே நம்பிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இன்றைய நாள்ல கூட நம்ம கூட பேசுறோம், பெரிய பெரிய சத்தியம் பேசுகிற சத்தியம் ரொம்ப பெருசுதான், ஆனா நம்ம கூட சொல்ற சத்தியத்துக்கு அப்படியே அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுங்களா, ஜெனியூனா இருக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்தா தான் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல ஒரு கடமைக்கு போயிட்டு சத்தியம் சொன்னா சில பேர் சத்தியம் பாக்குறது சத்தியத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆனா நம்முடைய வாழ்க்கை பார்த்துட்டு நிச்சயம் அது என்ன இருக்கும், அட்டர் ஃபெயிலியர்ல கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சீசர்கள் இருந்தாங்கன்னா சும்மா இல்ல, அப்போஸ்தலர்கள் செலக்ட் பண்ணிருக்காரு, சீசர்களை செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா சும்மா ஏதோ அந்த மாதிரி ஜனங்க செலக்ட் பண்ணல, செலக்ட் பண்ணும் போதே அவங்களுடைய இருதயம் அப்படி வந்திருக்கு, அந்த இருதயத்தினுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி அவர் தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணங்கள் அவர்கிட்ட அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி அவருடைய நடத்தை எப்படி இருந்திருக்கும் சகோதர மத்தியில, ரொம்ப பேசல ஜோக்கர்ஸ் இருந்திருப்பாருங்களா, நல்லா ஜோக் பேசிட்டே சிரிச்சிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். அவர் போய் ஒரு சீரியஸான விஷயம் சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்களா, என்ன சீரியஸான விஷயம் சொன்னா கூட அந்த ஜோக் அடிக்கிற சகோதரர் சொன்னா என்ன பண்ண மாட்டாருங்க, ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனாலதான் சொல்லும் போது சீசர்கள் போயிட்டு தன்னுடைய சகோதரர்கிட்ட அந்த விஷயம் சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அவ்வளவு பெர்ஃபெக்ட் வாழ்க்கை அவங்க இருந்திருக்கு, அவங்களுடைய வார்த்தைகள் உண்மை இருந்திருக்கு, ஒரு பொய் கூட அவங்க பேசியிருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் அந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது இவங்க அந்த இடத்துல இருந்து நேரா அந்த சீமோன் பேதுரு வந்து எந்த ஒரு குவஸ்டின் கேட்காம அவர் என்ன பண்ணார்னா நேரா சரண்டர் ஆயிடுறாரு. அடுத்தது கத்திரேசு கிளம்புறாரு, அடுத்தது பாக்கலாம், வாசிக்கலாம் 42 வசனம், 43 வசனம் சிஸ்டர்.
மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார்.
பாருங்க, அப்போ மறுநாளில கூப்பிடுறாரு யாராங்க, மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின்னே வா. பிலிப்பு பாக்குறார், வாங்க பிலிப்பு அப்படியே சொன்ன உடனே என்ன பண்றார், பிலிப்பு உடனே கிளம்பிட்டார், ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காருங்களா, எந்த கொஸ்டினுமே கேட்கல, நேரம் வந்து என்ன பண்றாருன்னா மேசியாவை பார்த்துட்டோம், அப்பா எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆயிட்டு கணக்கு அப்படின்னா சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு மேசியா பார்த்துட்டு. அதுல இந்த ரெண்டு பேர் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கத்திரியேசுவோட அவங்க இந்த ஐக்கியம் வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்றது முன்னாடி வசனங்களை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. போயிட்டு கத்திரியேசுவை பின்தொடர்ந்து போய் நீங்க எங்க தங்கியிருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு போல கேட்டெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க ரெண்டு பேர். ஆனா பிலிப்பு பார்த்து சொல்றாரு நீ கிளம்பி என் பின்னாக வானாரு, சொன்னதான் இது. பிலிப்பு ஒரு வார்த்தை பேசல, நேரம் என்ன பண்றாரு கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போன உடனே பிலிப் என்ன பண்றாருன்னா நேரம் அங்க போயிட்டு இருக்காரு இல்லைங்களா. பிலிப் செஞ்ச தப்பா கரெக்டுங்களா, மேசியாவை பார்த்தோம் அப்படின்னா ஓகே பார்த்தாச்சு, பார்த்து பின்பற்ற அவர் என்ன பண்றாரு நேரா பின்னாடியே கிளம்பி போயிட்டு இருக்காரு. போயிட்டு பிலிப்பு போயிட்டார், போனதுக்கு உடனே என்ன பண்றாருன்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர்.
பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரே தூரானும் ஆகிய இயேசுவே என்றான்.
பாருங்க பின்னாடி என்ன பண்றாங்கன்னா மறுநாள் இயேசு கல்லூரி போகும்போது போய் பிலிப்பை கூப்பிட்டா, பிலிப்பு பின்னாடி போயிட்டு உடனே பிலிப் எங்க போயிருக்கான்னா அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க நம்ம நாத்தானியல், நாத்தானியல்ட்ட போயிட்டு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நாங்க மேசியாவை பார்த்துட்டோம். மேசியாவை பார்த்துட்டியா, என்னப்பா அது, என்ன வேத பாருங்களுக்கு தெரியாது, தீர்க்க தரிசிகளுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, உனக்கு எப்படி கண்டுபிடிச்ச மேசியாவை, பிலிப்பு நீங்க அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களா மேசியாவை பாக்குற அளவுக்கு ஆயிட்டீங்களா, அதான் சொல்றாரு என்ன சொல்றாரு. அதுக்கு நாத்தானியல் என்ன சொல்றாருங்க 46 வசனம்.
அதற்கு நாத்தானியேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான்.
பாருங்க நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா, நாசரேத் எங்க இருக்கு தெரியுங்களா இல்லைங்களா, யூதேய பகுதியில இருந்து எங்க இருக்குங்க, அது கலிலேய ஏரியா இல்லைங்களா, சமாரியாவை தாண்டி இருக்குது. அப்போ அந்த பக்கத்துல அது சொல்லுமா, அந்த ஜனங்களே ஒரு மாதிரி ஜனங்கள், சரியான ஜனங்கள் கிடையாது இல்லைங்களா. அப்போ யூதர்களுக்கும் அந்த கலிலேயர்களுக்கும் என்ன இருக்கு பாக்கமா, மத்தியில சமாரியர்கள் இருக்காங்க, இந்த கலிலேயர்களை சுத்தி யார தான் புறஜாதிகள் ஜாஸ்தி இருக்காங்க, புறஜாதிகளுடைய கல்ச்சர் எல்லாம் அங்க ஜாஸ்தி வந்துட்டு இருக்குது, வந்தனால அவங்களுடைய அது சொல்லும் போது இருட்டில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ கத்தரே சர்டிபிகேட் கொடுத்தாரு, இருட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருட்டில் எப்படி இருப்பாங்கன்னா, அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நிறைஞ்சு ஒன்னதுக்குமே, அதை சொல்லும் போது யூதர்கள் கை கொடுக்கறக்கூட யோசனை போட வரமா, அப்பேற்பட்ட நிலைமையில கலிலேயர்கள் இருக்காங்க. அந்த பகுதியிலிருந்து பிலிப்பு, நீங்க போய் நல்லா செக் பண்ணுங்க பிலிப்பு, அங்கிருந்து ஏதாவது நல்லது கிடைக்குமா, ஏன்னா ஊர் பர்பஸ்ல மேசியாவை பத்தி எங்க பேசிருக்கு, பெத்லகேம் பேசிருக்குது இல்லீங்களா, தாவீதின் ஊர்ல இருந்து அவர் பிறப்பாடு இருக்கு, நாசரேத்துல இருந்து ஒரு நன்மை வரக்கூடுமா பிலிப்பு, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்கனார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பாடம் பாக்குறோம் அப்படின்னா, ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, ரெண்டு விதமான சீசர்கள், ரெண்டு விதமான ஜனங்க. பிலிப்பு மாதிரி சொன்ன உடனே கேட்டுட்டு மேசியாவை பார்த்தனா உடனே ஏற்றுக்கொண்டு கூட வரக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க. ஆனா நாத்தானே என்ன பண்றானா, முடியாது நானே வரமாட்டேன், ஏன்னா அவர் நல்லா தெரியும் பிலிப்பு எங்க ஏமாந்துட்டாருன்ட்டு. ஏன்னா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், மேசியாவை பார்த்தோம்னா அன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயம், எப்படி இவர்னால கண்டுபிடிக்க முடியும், ஏற்கனவே எனக்கு பிலிப்பு பத்தி நல்லா தெரியும், அவர் ஏதாவதுனா உடனே என்ன பண்ணிருவாரு, நம்பிடுவாரு, அந்த மாதிரி எங்காவது போய் என்ன யாரோ சொன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்பிலங்க, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. அப்போ நத்தானியல் ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லலாம், பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லும் போது அன்றைய நாள்ல நல்ல வேதத்தை தரவா படிச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தவர் யாருன்னா நத்தானியல். அதே சமயத்துல பிலிப்பு கூட இருக்காரு, ரெண்டு பேரும் ரெண்டு கேட்டகரியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரி அடையப்படுத்துறாங்க. பிலிப்பு மாதிரி சொன்ன உடனே போய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க, அது ஒரு காலப்பகுதி. ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய சகோதரரே சொன்னாலும் ஒரு நிமிஷம் பிலிப்பு நீங்க போய் நல்லா பாருங்க, நாசரேத்துல இருந்து ஏதோ ஒரு நன்மை வரக்கூடுமா, கொஞ்சம் நல்லா போய் பைபிள் செக் பண்ணி பாருங்க சொன்னார் நத்தானியல். ஏதோ தவறு இருக்குங்களா, நத்தானியல் சொன்னதுல ஏதோ தவறு இருக்கா அப்படின்னா, நத்தானியல் நல்லா பைபிள் நல்லா படிச்சிருக்கார், நிறைய சத்தியம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அப்போ நத்தானியுடைய இது கேரக்டர் என்னன்னா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அது மாத்திரம் இல்ல எந்த ஒரு நன்மை ஆனாலும் அது யார்கிட்ட இருந்து வரணும், தேவன்கிட்ட இருந்து வரணும். அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா பிரேயர் பண்ணியிருக்காரு, தேவனே இந்த பிலிப்பு போய் என்ன பண்றாரு, எங்கேயோ போய் ஏமாந்துட்டு இருக்காரு, அதனால ஒரு சமயம் பிலிப்பு சொல்ற மாதிரி இவர் தான் மேசியாவா இருந்தா அவர்கிட்ட என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தனியா போய் பிரேயர் பண்றாரு. அப்போ இந்த மாதிரி பிரேயர் பண்ணி வெயிட் பண்றார், உடனே சொன்ன உடனே உடனே பண்ணல, போய் பிலிப்பு சொல்லிட்டாரு, சொந்த சகோதரன் சொல்லிட்டாரு, ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டாரு, உடனே எடுத்துட்டு போல, வெயிட் பண்ணார். எதுக்குன்னா தேவனிடத்துல எந்த நன்மையா இருந்தாலும் யார் கொடுக்கிறாரு, தேவன் நம்ம கொடுப்பான்ற அந்த உறுதியான விசுவாசம் இருந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு வகையான ஜனங்கள் சொல்லும் போது பிலிப்பு மாதிரி இன்னசென்டா இருக்கணும், ஆனா சத்தியத்தின் விஷயத்துல நத்தானியல் மாதிரி இருக்கணும். ஏன்னா நத்தானியல் எந்த விஷயத்த அவ்வளவு சொல்லுமா என்ன பண்ணலீங்க, ஏற்றுக்கொள்ளல, எது இருந்தாலும் போய் பாருங்க பிலிப்பு, வேத வசனங்கள்ல நாசரேத்துல இருந்து யாது ஒரு நன்மை வரக்கூடுமா. அப்போ இப்படியாக அந்த நத்தானியல் ரொம்ப அலர்ட் இருந்த காரணம் என்னன்னா, அவர் என்ன மிஸ்டேக் பண்ணல, ஏன்னா பேதுரு மாதிரி கேள்வி கேட்காம உடனே அவர் உள்ள வரல, உடனே அந்த பிலிப்பு மாதிரி டிசிஷன் எடுக்கல. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும், சத்தியம் தெரியும், அதனால எந்த நன்மையானாலும் தேவனிடத்துல இருந்து தான் வரும். அப்ப தேவனிடத்துல இருந்து வர்ற வரைக்கும் பிரேயர்ல நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலான்ற. அப்ப பாருங்க இது கூட நமக்கு அருமையான லெசன் தான், எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்றோம் இன்னைக்கு ஒரு நன்மை பெற்றுக்கொள்வதற்கு இல்லைங்களா, ஒரு அறுவடையின் வேலையாகட்டும், ஒரு எக்லிஷாவோட வேலையா இருக்கட்டும், நம்முடைய பர்சனல் வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியங்களா இருக்கட்டும், காத்திருந்து தேவன் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு வெயிட் பண்றதுக்கு அந்த பிரேயர் பண்ணி அந்த பிரேயர் மூலமா தேவன் கொடுக்குற அந்த வழிநடத்துல பெற்றுக்கொண்டு அந்த வேலைகளை செய்யறதுக்கு எத்தனை பேருக்கு அந்த பொறுமை இருக்குன்னு கேட்கிறார். அப்போ நத்தானியல் அதை சொல்லும் போது இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார், கடைசி கால சபைக்கு ஒரு நிழலா இருக்கிறார். ஏன்னா கடைசி கால சபை ரொம்ப டேஞ்சரா இருக்குது, ஈஸியா ஒரு சகோதரர் சொன்னான் என்ன பண்ணிருவாங்க டக்குன்ட்டு, ஏன்னா உடன் சகோதரர் சொன்னா நம்பிதான் ஆகணும், உடனே என்ன பண்ணிருது ஒரு முடிவு பண்ணிடுறது, கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம அந்த இருந்தா பிலிப்பு மாதிரி ஆயிரும். அது சொல்லும் போது பிலிப்பு எந்த விஷயத்தையும் ஆராய்ச்சியில சடனா போய் அதை டிசிஷன் எடுத்துட்டாரு, ஆனா நத்தானியல் அது எதுவா இருந்தாலும் தேவன் இருந்து வரட்டும் பிரேயர்ஃபுல்லா முடிவு பண்ணார். அப்ப அதை சொல்லும் போது கத்தர் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை இல்லைங்களா, இப்ப அந்த
அதற்கு நாத்தானியேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான்.
பாருங்க அதுக்கு பிலிப்பு பாரு, நீ வந்து பார், என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணு வந்து பாரு சொல்லிட்டு அவர் பாட்டுல கிளம்பிட்டார். அப்போ நாத்தானியேல் பின்னாடி என்ன பண்ணிருக்காரு பார்க்கும்போது, அவர் வந்தார் 47 வசனம்,
இயேசு நாத்தானியேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார்.
பாருங்க, கர்த்தர் இயேசு கிட்ட நாத்தானியேல் வர்றார். வந்த உடனே, வர்றதுக்கு முன்னாடி சொல்றாரு கர்த்தர் இயேசு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேல். சொன்ன உடனே நாத்தானியேல் என்ன பண்ற பாருங்க, ரொம்ப சந்தோஷம். நாத்தானியேலுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு இருக்குது. பாருங்க, கர்த்தர் இயேசுக்கு எப்படி கோபம் வந்துச்சோ அதே மாதிரி கோபம் வந்திருக்கு. என்ன கோபம் வந்திருக்குன்னா, கர்த்தர் இயேசு ஒரு நாள் கேட்டாங்க, நல்ல போதுகரே, கேட்கும் போது கத்திருக்கு கரெக்டா சொன்ன அப்படி சொன்னாருங்களா, என்ன பண்றாருங்க, பிதா ஒருவனை தவிர நல்லவன் ஒருத்தர் வாய் மூடுன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் நாத்தானியேல் கூட இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்ற சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. யாருனா கர்த்தர் இயேசு, அவரே சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேல்னு சொன்னவனும் ஐசெல்லாம் வைக்காத நிறுத்துங்க இருப்பாரு. இல்லைங்களா, இந்த வேலைலாம் வேண்டாம். என்ன எப்படி தெரியும் கேக்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க.
அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார்.
அவ்வளவுதான், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், தெரியாத முன்னாடி எப்படி சொல்றீங்க, ஏதாவது பிரெயின் வாஷ் பண்றீங்களா அப்படி கேட்டிருப்பாரு. இல்லீங்களா, நான் ஏமாற மாட்டேன். பிலிப்பு வேண்டாம் ஏமாந்தா, நீங்க வந்து மேசான்னு சொல்லிட்டு ஏமாறலாம், நான் என்ன பண்ண மாட்டேன், ஏமாற மாட்டேன். ரொம்ப செக் பண்ணுவேன், செக் பண்ணி கரெக்டா தான் நான் டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னு ஒரு தீவிரமான முடிவில் இருந்தார். அப்போ நாத்தானியேல் இந்த இடத்துல என்னன்னா, அந்த சுய பெருமை இல்ல சுய புகழ்ச்சி இதெல்லாம் அவர் விரும்புறதுல, எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் தேவன் எனக்கு கொடுத்தா போதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதே போலதான் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாத்தானியேல் கேரக்டர் ரொம்ப முக்கியம். பாருங்க, சாட்சி கத்தர் கொடுக்கிறார், கத்தர் கொடுத்த சாட்சி அவர் என்ன பண்ணிக்கிறதுல ஏற்றுக்கொள்ளதுல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கார். ஏன்னா புகழ்ச்சி இதெல்லாம் இல்ல. அப்போ ஏன் அப்படின்னா, அவருக்கு தெரியும் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணா நிச்சயமா தேவன் நமக்கு என்ன பண்ண போறார், கொடுப்பார். எந்த வழியில கொடுப்பார்னா, நன்மையாத கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணார். அப்போ என்ன பண்ணார் பார்க்கும்போது, அதுக்கு தான் கத்தரையே சொல்றாரு, இதுக்கு மேல நாத்தானியேல் டெஸ்ட் வச்சு என்ன பண்ண மாட்டாரு, தாங்க மாட்டாரு. உடனே அடுத்த வசனம் வாசிக்கிறோம்.
இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார்.
பாருங்க, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்ன நான் என்ன பண்ண, தாத்திமரத்துக்கீழ இவரு என்ன பண்ணிருப்பாரு, தனிமையில போய் பிரேயர் பண்ணிருக்கார். இவர் தான் பிலிப்பு சொல்ற மேசியாவா இருந்தா, நீங்க சொல்ற மாதிரி இல்லீங்களா, தேவனுடைய மேசியா இவர் தான். அந்த விஷயம் எனக்கு புரியணும்னா நீங்க நடத்துங்க, மத்தபடி நானே முடிவு பண்ணி போறது இல்லன்றதுக்கு வெயிட் பண்ணிருக்கார். அப்போ பிரேயர் பண்ணிருக்கார் தனிமையில. பிரேயரை யார்த்தா கேட்க முடியும், ஜபத்தை யார்த்தா கேட்பாருங்க, தேவன் தான் கேட்பார். தேவன் கேட்டு எங்கதான் நடத்துவார், மேசியாட்ட அருமையா நடத்திருக்கார் பாருங்க. அப்போ இப்பேற்பட்டதாக இந்த கடைசி நாட்கள்ல எந்த ஒரு நன்மையானாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னாலும் சரி, எந்த ஒரு வேலைகளை செய்யணும் சரி, நாத்தானியேல் மாதிரி தேவன் கரத்துல இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு தயாரா, இல்ல அர்ஜென்ட்ல போயிட்டு நம்மளே ஒரு முடிவு பண்ணி ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அப்புறமேட்டு அதை சொல்லும் போது சில அறுவடைகள் போய் செய்வோம், அறுவடை செஞ்சுட்டு இல்லைங்கன்னா போயிட்டு உடனே மீட்டிங் எல்லாம் போடுறோம், எல்லாம் வந்துட்டு கடைசியில போயிட்டு கடைசியில் என்னாச்சு பிரதர்னா, ஒன்னும் இல்லைங்க அப்படின்னா உடனே சொல்லிடுவோம், சாட்சி ஒழியுங்க அது இல்லைங்களா. வந்துட்டா கத்தர் அருமையா கோதுமணி கொடுத்தாரு அப்படின்றோம், இல்லனா சாட்சி ஒழியும் சொல்லிடுறோம் இல்லைங்களா. ஏன்னா நம்ம கத்தர் இடத்துல பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வெயிட் பண்றதுல, உடனே வேலைகள் நம்மளுக்கு போய் செஞ்சிடறோம், செஞ்சுட்டு ஆன்சர் ஆனா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இல்லைங்களா, இது ஊழியமா இல்ல கத்தருடைய உண்மையான கோதுமணிகளுக்கு வேலை செய்யறோமா இல்லனா சக்சஸ் ஆகலனா இது சாட்சி ஊழியம் சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், பேரை போட்டு வந்துடலாம். ஆனா எந்த ஒரு காரியங்கள் செய்யணும்னாலும் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தேவன் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை துவங்கும் போது தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறார். அப்போ இப்படித்தான் அந்த நத்தனியால்கிட்ட சொன்னார். அதுக்கு சொல்லும் போது நத்தனியில் இந்த விஷயம் சொன்ன உடனே அவரு சுத்த இருதயத்தில் இருக்கார். கத்த கொடுக்கிற சாட்சி சும்மா இல்ல, அதான் சொல்றாரு 49 வசனம் வாசிக்கலாம்.
அதற்கு நாத்தானியேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரேலின் ராஜா என்றான்.
பாருங்க, ஒரு மறுப்பு தெரிவிக்கல, இமிடியேட்டா சரண்டர் ஆயிட்டார் இல்லீங்களா. ரபி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரேலின் ராஜா. ஏதாவது அப்செக்ஷன் பண்ணாருங்களா, ஒரு அப்செக்ஷன் பண்ணல. அப்போ நாத்தானியேல் ரொம்ப தெளிவா இருந்தார், சத்தியத்தின் மேல நம்பிக்கை இருந்துச்சு, தேவனுடைய வழிநடத்தல் மேல நம்பிக்கை இருந்துச்சு, விஷயம் தெளிவா புரிஞ்சு எதிர்த்து நிக்கல, உடனே சரண்டர் ஆயிட்டார். அந்த மாதிரி சுத்த இருதயம் இருந்துச்சு. அதான் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேலன், இப்படித்தான் இருப்பாங்க, இந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கர்த்தர் இயேசு உடனே சொல்றாரு, நாத்தானியேல் பார்த்து சொல்றாரு 50 வசனம்,
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார்.
அப்ப பாருங்க, அப்போ உடனே அந்த சொல்ற கர்த்தர் இயேசு, இது ஒரு பெரிய மேட்டர்ல நாத்தானியல், இன்னும் பெரிய விஷயங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க பாக்குறீங்க? வானத்துல ஏதாவது சொல்லுங்க, தேவ தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் பார்ப்பீங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அப்போ இது வந்து நமக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடமா இருக்குது. கத்தருடைய சீசர்ல செலக்ட் பண்றதுல அந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அருமையான பாடங்கள் நமக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ நாத்தானியல் மாதிரியும் அருமையான கேரக்டர் இல்லனா இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கப்படுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நினைச்சிருவோம், நிறைய அந்திரேயா, நிறைய பிலிப்புகள் இருக்காங்க நம்ம மத்தியில, விசி சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டா சகோதரர்கள் தான் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா எந்த நன்மையா இருந்தாலும் ப்ரேயர்ஃபுல்லா முடிவு பண்ணி நம்ம செய்யறதுக்கு கடைசி நாட்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த சகோதரர் சொல்லிட்டாருன்னா மறுப்பே இல்லை, ஏத்துக்க முடியுங்களா? அந்திரேயா சொல்லிட்டார், போய் சிமேன் பேதுருட்டு கேட்டார், போய் சொன்னார் உடனே, இதோ மேசியாவே பார்த்தோம், மேசியாவை பார்த்துட்டீங்களா? உடனே ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு மறுப்பு தெரிவிக்கல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி இருந்துச்சு, பேச்சும் அப்படி இருந்துச்சு. ஆனா இன்றைய நாள்ல கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணும், எந்த ஒரு நன்மையான விஷயங்களா சொன்னாலும் சரி, எந்த ஒரு புது டாக்டர் சொன்னாலும் சரி, இல்ல எந்த ஒரு புது மேட்டர் சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் சொல்றவருடைய தரம் என்ன இருக்குது அதையும் பார்க்கணும். ரெண்டாவது அந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பிரேயர் பண்ணி தேவன்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதங்கள் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணி எந்த காலையும் செஞ்சாலும் ஒன்னும் தவறே ஆகாதுன்ற விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல தேவன் இப்படியாக என்ன பண்றாரு பார்க்கும்பொழுது, அந்த சீசர்ல அவர் செலக்ட் பண்றதுல அருமையான அந்த பாடங்களை நமக்கு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம் சரிங்களா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்றாரு பார்க்கும்பொழுது, அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன அந்த ஒரு விஷயங்களை அவங்க கேட்டு உடனே பின்பற்றி அவங்க போனாங்க. போய் என்ன பண்ணான்னு பார்க்கும்பொழுது கர்த்தருடைய சபையே ஆயிட்டாங்க, சபையே ஆயிட்டாங்க, ஆயிட்டாங்களா ஆகலீங்க, கண்டிப்பா அவர்கள கர்த்தருடைய சபை ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க பார்க்கும்பொழுது, அந்த கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த உண்மை உள்ள சீசர்களை அந்த செலக்ட் பண்ற அந்த வேலையை ரொம்ப அந்த ஜனங்கள் மத்திய செஞ்சிருக்காருன்னா, அந்த ஜனங்களும் அப்படி இருந்திருக்காங்க, அதே சமயத்துல கர்த்தர் கூட எந்த இடத்துல அந்த வேலைக்கு செஞ்சிருக்காருன்னா, ஆல்ரெடி யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்காக ரொம்ப தூரம் கடந்து வந்து அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையில கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்திருக்காங்க, வந்திருக்க கூடிய அவர்கள் மத்தியில தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா இந்த வேலைகளை செஞ்சார் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ செய்யும் போது கூட அது சொல்லும் போது நல்ல தண்ணீர் எங்க வச்சிருக்குங்க, சுத்தமான பாத்திரத்துக்காக என்ன பண்றாரு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி சுத்தமான அந்த இருதயம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இதா இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி அந்த வேலைகளை சேர்த்து செஞ்சார் என்னன்னு பார்க்கும்போது, அந்த யோவான், யாக்கோபு, அந்திரேயா, சீமோன், பேதுரு, பிலிப்பு, நாத்தானியல் இவர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா அந்த கலிலேய பகுதிகளில இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களாக சேர்ந்து இப்ப சீசர்ல ஒரு குரூப் ஆயிட்டாங்க. ஆனா உடனே எங்க போறாங்கன்னா அடுத்த வசனம் 2:1
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால்.
பாருங்க, மூன்றாம் நாள்ல கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இதை எப்படி சொல்றாரு பார்க்கும்போது, யார்த்த இந்த கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நத்தானியல் கொடுத்திருக்காரு. எங்க ஊர்ல கல்யாணம் நடக்கு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, ஆல்ரெடி கர்த்தர் இயேசுனுடைய அந்த அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சொந்த குடும்பங்களாகவே அது இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி அந்த கானவூர்ல நடந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு கர்த்தர் போனார். போன உடனே என்ன நடந்துச்சுன்னா வசனம் வாசிக்கலாம், 3:3
திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால்.
பாருங்க, உடனே இல்லைங்களா, கல்யாண வீட்டுல போனா என்ன இல்லைங்கம்மா, திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. அப்ப திராட்சரசம் குறைவுபட்டுச்சுன்னா யார்கிட்ட கேக்குற குவஸ்டின், மகன்கிட்ட. இவங்க போயிருக்க கல்யாணத்துக்கு, நம்ம கன்வென்ஷன்ல வந்து சோறு தந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்போங்க, நம்ம கிட்ட கேட்பாங்களா? கிச்சன்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் போய் கேட்பாங்க, நம்ம கிட்ட கேட்பாங்களா? யாராவது யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விருந்துக்கு வந்தவங்க கூட போயிட்டு திராட்சரசம் தீர்ந்துருச்சுன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அப்ப என்னன்னா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க கர்த்தர் இயேசுவை அவங்களோட தாயார் என்ன பண்றாங்க, ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு இந்த இடத்துல தூண்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் செய்யல. அதை சொல்ற கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தையில் கத்தர் பேசுறாரு? அதே சமயத்துல அந்த அம்மா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்ரெடி 30 வருஷம் வாழ்க்கை யார் கூட செஞ்சிருக்காருன்னா, கிட்டத்தட்ட கத்தர் இயேசு அந்த குடும்பத்துல தான் அவர் என்ன பண்றாரு, வாழ்க்கை செஞ்சிருக்காரு. அப்ப செய்யும் போது இவருடைய ஒவ்வொரு கஷ்ட சமயத்திலயும் இல்லைங்களா, அந்த யோசேப்பு இறந்த பிற்பாடு குடும்பத்தினுடைய முழு பாரம் யார் கையில வந்துருதுங்க, கத்தர் இயேசுட்ட. அப்ப கத்தர் இயேசு அந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைகள்ல நடத்தும் போது ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் எப்படி சால்வ் பண்ணிருப்பார் அப்படின்னா, தெளிந்த புத்தியில கரெக்டா பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பார். அநேகருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருப்பார். இதெல்லாம் கத்தர் இயேசுனுடைய தாய் யார் என்ன பண்ணிருக்காங்க, பாத்துட்டே இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும் போது தான் சரி அர்ஜென்டா ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்னன்னா கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு, இப்ப எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, கொஞ்சம் உங்களுடைய புத்தி யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுப்பா, இப்படித்தான் கேட்டிருக்காங்களோ இல்லையோ, அற்புதம் செய்யு சொல்லிட்டு என்ன பண்ணல அந்த இடத்துல கேட்கல. ஏன்னா இவருடைய பரிபூர்ண மனுஷனுடைய ஞானம் ரொம்ப பெருசு, ஏதாவது இன்ஸ்டன்டா ஏதோ ஒன்று பண்ணுங்க பிரதர் அப்படி மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அப்ப பண்ணும் போது நம்ம கேட்கிறோம், ஒரு நம்மளுடைய நாலேஜ் மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே பக்கத்துல ஒரு கூப்பிட்டு கேட்போம், இந்த விஷய சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படி கேட்கறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் கத்திர இயேசுனுடைய தாயார் கூட கேட்டிருக்காங்க, ஏன்னா இவரை பத்தி நல்லா தெரியும், ஈஸியா சொல்யூஷன் கொடுத்துருவாருன்றனால அந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ இல்லையா. எந்த ஒரு அற்புதம் செய்யறக்காக இந்த இடத்துல செய்யல, அந்த வேலையை செய்யற அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல என்ன காண ஒரு கல்யாணத்தை நம்ம மறுபடியும் பார்க்க போறோமானா அந்த லெசன் நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம என்ன பார்க்க போறோம் பார்க்கும்போது, கத்தர் இயேசு எங்க போயிட்டு இருக்காருங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு. பைபிள் ஸ்டூடெண்ட் கல்யாணத்துக்கு போவாங்களா சொல்லுங்க, போவாங்களா? ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வாங்க குடும்பத்தோட வந்துருங்க வாங்க அப்படின்னா உடனே கல்யாணத்து கிளம்பிடுவாங்களா? 1000 க்வெஸ்சன் கேட்போம். பைபிள் ஸ்டூடெண்ட் கல்யாணத்துக்கா, எங்க, யார் அவங்க இல்லைங்களா, என்னென்ன க்வெஸ்சன் கேட்போம். ஆனா கத்தர் இயேசு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ நம்மளும் நாளையிலேருந்து உலகத்தில் நடக்க ஒவ்வொரு சீடு சடங்கு கல்யாணம் எல்லாத்துக்கு போயிடலாங்களா அப்படின்னா, அதை சொல்றாரு கத்தர் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா தெளிவா செஞ்சிருக்கார். கத்தர் என்ன பண்ணனா இந்த இடத்துல அவர் சொல்லும் போது அவருடைய கத்தர் இயேசு போய் அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருக்காருன்னா என்னன்னா கத்தர் பேசின உபதேசத்துக்கும் அதே சமயத்துல அவருடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லைங்க, ரெண்டும் சேம். அவர் என்ன பேசினாரோ அதை தான் செஞ்சார். அதே போல தான் நம்மளையும் செய்ய சொல்றாரு, என்ன பேசுறீங்களோ என்ன கேக்குறீங்களோ என்ன இடத்துல என்ன கற்றுக்கொள்றீங்களோ அதையே நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரீமால நீங்க என்ன பண்ணாதீங்க, திங்க் பண்ணாதீங்க. அப்ப உடனே பைபிள் ஸ்டூடெண்ட் ஆயிட்டா இல்லைங்களா? அதே சமயத்துல கத்திர இந்த இடத்துல சொல்லும் போதே சொன்னா, ஒரு கிறிஸ்தவர் முழு அர்ப்பணிப்புக்குள்ள போயிட்டார் அப்படின்னா இன்னைக்கு எப்படித்தான் படம் தெரியும் அப்படின்னா, முழுசா கன்னியாஸ்திரியும் சாமியாரு இப்படித்தான் தெரியுது இல்லைங்களா. இதுதான் கத்திர இயேசுவை பின்பற்றதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது இல்ல, அது சொல்றாரு கத்தருடைய எந்த ஒரு வார்த்தையில கூட இந்த ஒரு இடம் பெறலைங்களாமா, சன்னியாசன்ற வார்த்தை எங்க கூட இல்ல. அதே சமயத்துல அவருடைய வாழ்க்கை எப்படி தந்திருக்குன்னா, குடும்பத்தோட சந்தோஷமா அந்த ஒரு அது சொல்லும் போது சமுதாயத்தோட இணைந்த வாழ்க்கை தான் செஞ்சிருக்காரு இல்லையோ, ஒரு வித்தியாசமான வாழ்க்கையெல்லாம் அவர் செய்யலைங்க. அப்ப நம்ம கூட இந்த இடத்துல நல்லா யோசனை பண்ணும், கத்தர் இடத்துல முழு அர்ப்பணிப்பு செய்யற அப்படின்னு போதே எல்லாம் அவ்வளவுதான், நீ அவரு முடிஞ்சாரு சிஸ்டர் போறாங்களா முடிஞ்சாங்க இப்படி என்ன பண்றாங்க நினைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க உலகத்தினுடைய ஜனங்களை பார்த்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடிவு வந்திருக்காங்கன்னா, இவர் போனார்னா சாமியார் ஆயிடுவாருன்ட்டு. அது இல்ல, கத்தர் அங்க எங்கேயுமே போதிக்கல, தெளிந்த புத்தி கொடுத்திருக்கார், இனிதான் அவர் வாழ்க்கைய தெளிவா செய்ய போறான்றதுக்காக சொல்லியிருக்கார். அப்போ இதுல இருந்து நான் பார்க்கும்போது என்னன்னா, கத்தர் இயேசு கல்யாணத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா நிச்சயம் போயிருப்பார். அங்க போயிட்டு கல்யாணம் வீடு எப்படி இருக்குங்க, ரொம்ப ஆரவாரமா சந்தோஷமா சிரிச்சு இல்லைங்களா, நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த மாதிரி கத்தர் இயேசு கூட போய் நல்லா சந்தோஷமா சிரிச்சு ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாருங்களா? ஏன்னா வசனத்துல பாக்குறோம், கத்தர் இயேசு கண்ணீர் விட்டார், அதுதான் இருக்குது. இயேசு கண்ணீர் விட்டார், ஆனா சிரிச்சார் எங்காவது பைபிள் இருக்குங்களா? எங்கேயுமே கிடையாது. கல்யாணத்துக்கு போயிருக்கார், அதனால கல்யாண வீட்டுல போயிட்டு அப்படி மூன்று வச்சுங்க, எப்படி இருக்கும், எப்படி இருக்குங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறோம், பைபிள் ஸ்டூடெண்ட் நம்ம போறோம், போயிட்டு நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படி உட்கார் நின்று இருந்தா நின்னாயிரும், ரொம்ப ஃபங்க்ஷனே கெட்டு போயிரும் இல்லைங்களா. அதனால அதை சொல்றாரு இந்த இடத்துல, கத்திர இயேசுனுடைய வாழ்க்கை பாருங்க எந்த அளவில் இருந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போறோம், ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா வரம்பு முறை மீறாத, அதை சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியில நீங்க பங்கெடுக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லைன்னு அவரே என்ன பண்றாரு சொல்றது. ஏன்னா நானே போயிருக்கேன் கல்யாணத்துக்கு, போனேன் அங்க போய் திராட்சை ரசம் குறைவுபடும் போது திராட்சை ரசம் பண்ணி கொடுத்தாரு, கொடுத்தனும் அதை வாங்கி குடிச்சவங்க இல்லைன்னு சொன்னா, இப்பேற்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை யாருமே கொடுத்ததுல, அது கூட இன்னும் கூட பிரதர் எப்படி சொல்றேன்னா, அது நிச்சயமா போதை இருந்திருக்கும், அந்த அளவுக்கு இருந்திருக்காதுன்றாரு. எந்த அளவுக்குன்னா, ஏதோ மனுஷர்கள் மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிச்சோனும், கொஞ்சம் குடிச்சா பிளாட் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்காது, கொஞ்சம் இருந்திருக்கும். உடலுக்கு தீங்கு விளைவிக்காத, சுயநிலைமை இழக்காத அளவுக்கு அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னா, அது உங்களுடைய கல்ச்சர், மாற்ற முடியாது. யூதருடைய கல்ச்சர், அன்னைக்கு திராட்சை ரசம் கொடுக்கல அப்படின்னா அந்த கல்யாண வீடே 2000. எனக்கு இல்ல, சோறு இல்ல, தண்ணி இல்ல, வந்த இடத்துல ஒண்ணுமே கவனிக்கல அப்படின்னு பெரிய பிளவு ஆயிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல கத்தர் ஞானமா செஞ்சிருக்கார், செஞ்சிருக்காருக்கா அது. அப்போ இந்த வேலைகள்லாம் செஞ்சு அந்த வேலையில பங்கெடுத்திருக்காரு அப்படின்னா, அவருடைய குடும்பத்தினுடைய நட்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு. இல்ல நம்ம கூட எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கோம், போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப விரைச்சிட்டு ஒண்ணுமே ஒரு கோஆபரேட் பண்ணாம அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். நிறைய பேர் பண்ணுவோம், இன்னும் கூட நிறைய பேர் ஒரு கல்யாணம் செய்யறோம் அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுவான், ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனா அதான் சொல்றாரு, இதெல்லாம் வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு சிறு சிறு விஷயங்கள். அப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம், இதெல்லாம் டோட்டல் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம ஒரு சன்னியாசம் தான் எடுத்துக்கணும். ஆனா அந்த ஒரு வாழ்க்கை முறை கத்தர் எங்கேயுமே பேசவும் இல்லை, எங்கேயும் அனுமதிக்க கூட இல்லை. கத்தருடைய சீசருக்கு கூட அப்படி செஞ்சதா எங்கேயுமே ரெக்கார்ட் கிடையாது. அப்போ அத சொல்றாரு, வரம்பு முறையும் மீறாத எதெல்லாம் நம்மளுடைய ட்ரூத்துக்கு இடைஞ்சல் இல்லையோ, நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு எதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தலையோ, அந்த விஷயங்கள்ல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், போய் பங்கெடுத்துக்கலாம்ன்றார். ஓரளவுக்கு போய் பங்கெடுத்துக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு போய் நம்ம அந்த வரம் மீறாத மகிழ்ச்சிகள்ல இது பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு, அழுகிறவனுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள். சரி, அதுல பாதி அழிச்சிடலாங்க, அழுகிறவர்களுடனே அழுலாம், சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள், அந்த பாட்டு எடுத்துடலாங்களா அப்படின்னா ரெண்டும் வாசனம் தான். அப்போ எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னா, வரம்பு முறை மீறாத அளவுக்கு அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்ட சத்தியம் அந்த ஒரு இதாகாத அளவுக்கு நம்மளுடைய அணுகுமுறை அங்க இருக்கணும். எந்த ஃபங்க்ஷன் போலாம், எந்த ஃபங்க்ஷன் போக கூடாது, நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க, போலாங்களா வேணாங்களா கொஞ்சம் சொல்லுங்க பிரதர், இப்படி நிறைய பேர் கேக்குறாங்க. அதான் சொல்றாரு, கர்த்தர் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, பிரதர் எப்படி சொல்றாரு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இங்க இருந்தாருன்னா என்ன பண்ணுவார், கர்த்தர் இயேசு நம்ம மத்தியில இருந்தார்னா ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மரணமோ ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஏதோ போகணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கர்த்தர் இருந்தார்னா அந்த இடத்துக்கு போவாரா, கர்த்தர் அந்த இடத்துக்கு போவாரா, அந்த ஃபங்க்ஷன் போவாரா, அந்த வேலைக்கு போவாரா, திங்க் பண்ணுங்க. அவருடைய மைண்ட்ல வச்சுட்டு கர்த்தருக்கு பிடிக்காத இடம் யாருக்கு பிடிக்காது, நமக்கும் பிடிக்காது. கர்த்தர் போவார், இந்த இடத்துக்குள்ள போவார், அவரு கூட போயிருக்கார் அப்படின்னா நம்ம கூட போகலாம் அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறப்போ, கத்தர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கார். ஏன்னா இது அத சொல்லும் போது, கத்தர் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சீசர்லாம் இருக்கும், அந்த சீசர்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை பிரமாணமத்தை கொடுத்திருக்காரு, வாழ்க்கை பிரமாணம் கொடுத்திருக்காரு. வார்த்தையில மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில நடந்து அந்த வாழ்க்கை பிரமாணத்தையே நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கையில கொடுத்திருக்காரு பாக்குறோம். அப்போ எந்தெந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லா திங்க் பண்ணும், இந்த இடத்துல கத்தர் இருந்தார்னா, கத்தர் இருந்தா போவாரா போக மாட்டாரா, இந்த மைண்டத்தை வைக்கணும் முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்க, அதனால ஒண்ணும் முடியாது, அவர் வேண்டப்படாதவரே அப்படியெல்லாம் டிசைட் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதன் சூழ்நிலை நமக்கு தான் புரியும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணும் போது என்ன பண்றாருன்னா, கத்தர் இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார், போவாரா போனார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில வச்சுட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன்களெல்லாம் நம்ம பங்கெடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அடுத்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கர்த்தருடைய சீசர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய சீசர்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களிடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் தான் அப்படின்ற விஷயத்த நாம் மறந்துடக்கூடாது அப்படின்றத நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் மாம்சத்தில் இல்லை, அதே சமயத்தில் கர்த்தரிடத்துல சீசர்கள் சொல்லும் போது இன்னைக்கு அநேகரை அப்போஸ்தலன்லாம் அழைக்கல, அப்போஸ்தலனுடைய வேலை முடிஞ்சு இப்போ அவருடைய சீசர்களாக இருக்கக்கூடிய தகுதி தேவன் நம் கிருபையில கொடுத்திருக்கார். அப்போ கர்த்தருடைய சீசர்கள்னாலே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, கர்த்தரை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள், கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய பிரதிநிதிகள் ஆக இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ கர்த்தருடைய பிரதிநிதிகள் அப்படி சொல்லும் போது, இந்த பிரதிநிதிகள் எங்க போகிறார்களோ கர்த்தர் கூட என்ன வர்றாருங்க, அவரும் வர்றார். இந்த கர்த்தருடைய பிரதிநிதிகள் எங்க வராங்களோ கர்த்தர் கூட வர்றார். அப்போ வரும்போது எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம கூட யாருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கர்த்தருடைய சீசர்களாக அவருடைய பிரதிநிதிகளாக இருப்பதற்கு வந்திருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய நாம் கர்த்தருடைய பிரதிநிதினா யாரத்தான் காட்டணும், எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் யாரத்தை காட்டணுங்க, கத்தரையே வெளிப்படுத்தி காண்பிக்க கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல தெளிவாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதிநிதி இங்க வந்தாருன்னா யார் வந்த மாதிரி, ஒரு அம்பாசிடர் வந்தாருன்னா யார் வந்த மாதிரி, அந்த தேசமே வந்த மாதிரி இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கத்தருடைய சீசர்கள் சொன்னா கத்தருடைய சீசர்கள் என்னத்தான் செய்வாங்கன்னா, அதான் சொல்றாரு, ஆச்சரியமான ஒளி நேரத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மள என்ன பண்ணிருக்காரு, தெரிஞ்சு கொண்டிருக்கார். அப்ப அவருடைய சீசர்கள் ஆயிட்டோம் அப்படின்னா நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு, நம்ம போற இடத்துல வர இடத்துல யாரத்தான் காண்பிக்கக்கூடியவர்களா இருக்கணும்னா கத்தரை காண்பிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு சமயம் நம்மளை காமிக்கிறவங்களா கத்தருடைய சீசரா இருக்கிறதுக்கு எந்த ஒரு குவாலிபிகேஷனுமே இல்லாம போயிரும் அப்படின்னு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ அத சொல்றாரு, ரொம்ப ஞானமா இருக்கணும். எப்படி சொல்றேன்னா, நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அருமையான பாடம் பார்த்தோம். அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் மாத்திரம் இல்ல, அதே சமயத்துல நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, நம்மளுடைய சிந்தனைகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம கத்தருடைய சீசர்கள், கத்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைங்களா, அவருடைய பிரதிநிதிகள் எப்படி இருப்பாங்கன்னா அவரையே வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ நம்ம கத்தருடைய சீசர்கள்னா கத்தர் மாதிரியே அவர் வந்தார்னா போனா சேம், அவர் தலைனா நம்ம சரீரம். அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கத்தர் இந்த இடத்துல இருந்தானா என்ன திங்க் பண்ணுவார், ஒரு வீட்டுக்கு போறோம் போனா என்ன திங்க் பண்ணுவார், கத்தர் என்ன திங்க் பண்ணுவார், அதே போல நம்ம திங்க் பண்ண சொல்றார். ஒரு இடத்துக்கு போனா, ஒரு இடத்துல பேச ஸ்டார்ட் பண்ணா இந்த இடத்துல கத்தர் இருந்தார்னா என்ன பேசுவார், இப்படி திங்க் பண்ணுங்க. பிராக்டிக்கலா நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கத்தரை நம்ம கொண்டு வந்துட்டே இருந்தானா ஈஸியா கத்தருடைய சாயல் என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி எளிமையான மெத்தட்ஸ் நம்ம வச்சு என்ன பண்ணலாம் பார்க்கும்பொழுது அந்த கத்தருடைய சீசர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்ற பார்க்கும்பொழுது, வெறும் நான் கத்தருடைய ஜனம் சொல்லிட்டு கத்தருடைய ஜனங்கள் மத்தியில பேசாம அப்படியே நல்ல வார்த்தைகள் அப்படியே பாக்குற போது பேசிட்டு இறுதியத்துல வேற மாதிரி திங்க் பண்றதா என்ன இருங்க, அது கூட ரொம்ப டேஞ்சர். அதை சொல்லும் போது தாவீதுடைய பிரேயர் மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு, நம்ம வாழ்க்கை என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது மாத்திரம் இல்ல, நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை கூட சரியான வகையில நம்ம யோசனை பண்ணணும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிரதிநிதிகளா இருக்கோம், கர்த்தருடைய சீசர்களாக இருக்கிறோம். அப்போ அதற்கே உரிய அந்த ஒரு வாழ்க்கை கூட நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது சரியாக நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதை சொல்றாரு, ஒன்றியவன் 4:17 வாசிக்கிறோம்,
நியாயத்திருப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்க தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்.
பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரம் இல்ல, அவர் இருந்த பிரகாரம். நிறைய சரியான மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னா, அவர் இருந்த பிரகாரம். கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாரோ அதே பிரகாரம் தான் நம்ம கூட என்ன பண்றோம், இருந்திருக்கோம். அப்போ அவர் மாதிரியே இருக்கிறோம் அப்படின்னா ஒரே வித்தியாசம், அவர் பரிபூர்ண மனுஷன், நம்ம பாவி ஜனங்கள் இல்லைங்களா. ஆனா அவருக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னா, பரிபூர்ண மனுஷன் வாழ்றதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம நினைச்சலாம் அவர் என்ன பரிபூர்ண மனுஷன் ஈஸியா செஞ்சிருவார், பரிபூர்ண மனுஷன் வாழ்றது இந்த பூமியில கஷ்டம் இல்லையோ, பாவிகள் வாழ்றதுக்கு இங்க பூமியில ஒரு கஷ்டமும் இல்ல. ஏன்னு கேட்டா நம்ம யோசனை பண்றது பேசுறது எல்லாம் பழகி போன விஷயம், கத்தருக்கு தான் இதெல்லாம் ரொம்ப புது விஷயமா இருந்திருக்கும். அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், நமக்கு ரொம்ப சுலபம் தான். அதனால இப்போ இப்பேற்பட்ட இந்த நிலைமையில என்ன பண்ணணும்னு பார்க்கும்பொழுது, இந்த பூமியில வாழும்போது கூட அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா, சேம் அவர் எப்படி இருந்தார் இதே மாம்சத்துல இப்படிதான் இருந்தார், ஜனங்கள் மத்தியில தான் இருந்தார், குடும்பத்தில் தான் இருந்தார், ஒரு வித்தியாசமா ஒரு செப்பரேட்டா இல்ல. ஆனா ஒரு செப்பரேஷன் எதுலனா சிந்தில இல்லைங்களா, செயல்ல எல்லாத்திலயுமே அவரு ஒரு வித்தியாசமா இருந்தார் அப்படின்னு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இந்த காலத்துல கூட நம்ம கூட என்ன பண்ணணும்னா நல்ல கிரியைகளை செய்யணும். கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா, அது 33 வாழ்க்கையில அது 3 வாழ்க்கை விசேஷமாக எல்லாருக்குமே நன்மை தான் செஞ்சுட்டு போனார். அப்ப நம்ம கூட என்ன பண்ணணும்னா நன்மை செய்யறதா நம்மளுடைய வேலையை ஒழியோ, தீமை செய்யறதுக்காக நம்ம அழைக்கப்படவே இல்லை, தீமை நம்ம இடத்துல செய்யறதுக்காக எந்த ஒரு பர்மிஷன் கூட தேவன் கொடுக்கவும் இல்லை. அப்போ இப்பேற்பட்ட நன்மைகளை செய்யும் போது அநேக சோர்வுகள் அநேக பாடு உபத்திரம் கத்திற்கு வந்துச்சு. சரி, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, இவ்வளோ மோசமான ஜனங்களுக்கு என்னோட ஜீவனை கொடுக்கக்கூடாது, முடிவு பண்ணாருங்களா, சிலுவிலேருந்து இறங்கி வா, அப்போ நாங்கள் உன் நம்புறோம், உன்னையே நீ காப்பாத்திக்கோ கத்துனாங்க ஜனங்க. சரி, ரொம்ப மோசமாக பேசுறாங்க, இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜீவன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது முடிவு மாத்திட்டாரா கத்தர், ஒரு முடிவு மாதிரி. அந்த ஜனங்கள் என்ன செஞ்சா சரி, அவருடைய வேலையில சரியான நோக்கம் உடையவராக இருந்தார். அதே போலத்தான் நம்முடைய காரியங்கள் கூட எப்படி கத்தருடைய காரியங்களை உயிரோடு இருக்கும் போது ஒரு பொருட்டாவே அவங்க என்ன பண்ணிக்கல, எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதே போல நம்முடைய காரியங்கள் கூட ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ள இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேலைகளில் சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் சொல்றாரு, வேலைகளில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா கத்தர் அவருக்கு வாழ்க்கையில் நடந்த மாதிரியே தான், அதே மாதிரி தான். அது சொல்லும் போது கத்தருக்கு என்ன விதமான வேலை இருந்துச்சோ அதே மாதிரி தான், சூழ்நிலைகள் மாறலாம் ஆனா வேலை ஒரே வேலை. கத்தர் என்ன வேலை செஞ்சார், அப்பாவுடைய வேலை. ஏன் என்ன வேலை செய்யும், அப்பாவுடைய பிசினஸ் செஞ்சார். நம்ம என்ன பிசினஸ் செய்யணும், அப்பாவுடைய பிசினஸ், அவ்வளவுதான் இல்லைங்களா. அப்போ பாருங்க இந்த இடத்துல அதை சொல்லும் போது, நம்முடைய நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தணும். எப்போங்க, இப்போவா, சந்திப்பின் நாளிலே. நம்ம செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் நல்ல சாட்சி வாங்கணும், எங்கண்ணா சந்திப்பின் நாளில வாங்கணும். இப்பவே வாங்கிட்டானா அதனுடைய பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று, எல்லாம் முடிஞ்சு. இங்கேயே ஒரு பாராட்டு தெரிவிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. அதனால சந்திப்பின் நாளிலே அது செய்யணும்னா, நாம் செய்கிற காரியங்கள் யாருக்கு உண்மையா செய்யணும், பிதாவுக்கே உண்மையா இருக்கணுமோ இல்லையோ, இந்த ஜனங்களுக்கு உண்மையான காரியங்களை செய்யணுக்காக முகத்துக்கு முன்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவர் என்ன பண்றதுல பிரியப்படுறதே இல்லை அப்படின்ற விஷயத்த நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி கர்த்தருடைய சீசர்களா இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய சீசர்கள் இப்படியாகவே அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம முடிக்கலாம். ஏன்னா டைம் வந்து நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கலாம். 10 நிமிஷம் தான் இருக்கு, அந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கலாம். அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, ஒரு இடத்துக்கு போறோம். இப்போ கர்த்தர் இயேசுவே அந்த இடத்துக்கு வந்த மாதிரி வந்தா உடனே கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போகிற போது ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தங்க என்ன பண்ண சொன்னாரு, சமாதானம் சொல்லுங்க. அதே மாதிரி தான் நம்ம கூட வந்தனும், மீட்டிங் ஹாலுக்கு வந்தோம் இல்லைங்களா காலையில, எல்லாம் நேற்று தினத்தில் மூன்றாம் நாளெல்லாம் வரும்போதே உடனே வந்தோம். வந்தோன்னும் எனக்கு பிடிக்கல இங்கே அப்படியே சொன்னோமா, வரும்போதே எப்படி பண்ணோம், ஸ்தோத்திர சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், வணக்கம் பிரதர், இப்படியெல்லாம் என்ன பண்ணுறோம், என்னென்னமோ சொல்கிறோம், வாய்க்கு வந்ததெல்லாம் முழு சமாதானத்தை என்ன பண்ணுறோம், இறுதிபூர்வமாக தெரிவிக்கிறோம். முடியாததுக்கு என்ன பண்ணோம், கட்டி பிடிச்சி சமாதானத்தை தெரிவிச்சுக்கிறோம். தெரிவிச்சுட்டு இல்லைங்களா அப்படி நேராக வந்துடும். வந்து சமாதானம் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், இந்த ப்ரேயர் ஆளுக்குங்களா இதை உட்காந்துருக்கமே அந்த பில்டிங் எல்லாம் சொல்லிட்டு சரி போயிடலான்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா அதை சொல்றாரு, அந்த சமாதானம் சொல்லுது எப்படின்னா இடத்துக்கு இல்லை, எங்க இருக்கணுங்க சமாதானம், இருதயத்தில் இருக்கணும் இல்லைங்களா. அந்த இருதயத்தில் அதை சொல்லும் போது இது ஒரு சடங்கு மாதிரி, அப்படியே வந்துட்டு அப்படியே வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் சொல்லிட்டு அப்புறமேட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது இது வந்துச்சுன்னா உடனே கடினமாக போறது, இதெல்லாம் என்னன்னா கர்த்தருடைய கேரக்டர் இல்லைன்னு சொல்றார். ஏன்னா சமாதானம் சொல்லும் போது இது எங்கிறது வந்துச்சுன்னா இருதயபூர்வமாக வந்துச்சு. அந்த செய்யக்கூடிய இது ஒரு சடங்கா செய்யல, இருதயத்தினுடைய விருப்பத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், தெரிச்சிருக்கோம் இல்லைங்களா, சமாதானமா இருப்போம். ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு வந்திருக்கோம் எல்லாரும் சமாதானமா இருப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, சமாதான குலைச்சல் ஏற்படுத்துற மாதிரி நம்முடைய பேச்சுகளோ நம்மளுடைய நடத்தைகளோ இதை இருந்தா என்ன இருங்க. அது சொல்றது கர்த்தருடைய சீசர்கள் எங்க போறாங்களோ கர்த்தரே போன மாதிரி, அவங்க எங்க வராங்களோ கர்த்தரே வந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது சமாதானம் சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவரு சமாதானமா இருக்கோ இல்லையோ மற்றவருடைய எல்லா சமாதானத்தையும் பண்ணிடுவாருங்கண்ணா, டோட்டலா குலைச்சிருவாராமா. அப்போ அதை சொல்றாரு, இந்த முயற்சி வேணும்ன்றார், சமாதானத்தை காத்து கொள்றதுக்கு தனிப்பட்ட விதத்துல நம்மளும் முயற்சி செய்யணும். அதே சமயத்துல நம்முடைய முயற்சி மாத்திரம் இல்ல, மற்றவருடைய சமாதானத்தை கெடுத்து விடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றாரு. கர்த்தருடைய சீசர்கள் ரொம்ப விசேஷமான வார்த்தை சொல்றாரு, நீங்க போற இடத்துல என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும். கர்த்தருடைய சீசர்கள் போற இடத்துல சண்டை, ஒரு பிரச்சனை, ரொம்ப குளறுபடி, குழப்பம், இதெல்லாம் கர்த்தருடைய சீசர்கள் இருக்கிற இடத்துல நடக்காது. அதை சொல்றாரு, கர்த்தருடைய சீசர்கள் போனா அங்க சமாதானம் இருக்கும். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துறாரு, நீங்க போற இடத்துல சமாதானம் நிலவணும். போகும்போதே நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு ஆசீர்வாதமும் அவர்களை பின்தொடர்ந்து போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கறோம். அப்போ என்ன, நம்ம போய் அந்த சமாதானம் சொல்றதுல நம்மளுடைய பேச்சுகள் நம்மளுடைய நடத்துகள்ல அந்த இடத்துல ஏதாவது சமாதான குலைச்சல் இருந்தா கூட அப்படியே ரெடி ஆகி ரொம்ப இன்னும் கொஞ்சம் பேசுங்க பிரதர், எதை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கும் போலியோ சமாதான குலைச்சலாக படிக்க எந்த ஒரு வார்த்தைகளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அந்த காரியங்கள் நம்ம இருக்கக்கூடாது அப்படின் விஷயத்த நம்ம பார்க்கறோம். ஏன்னா நிறைய பேர் வருவாரு, வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க கூட இந்த மாதிரி சமாதானம் சொல்லுவாங்க, ஆனா கடைசியில பார்த்தா அந்த ஒரு சமாதானத்துக்கு பதிலாக வரக்கூடிய இடத்துல என்னன்னா அந்த கோபம், வெறுப்பு, சண்டை, பிரச்சனை இப்படி ஆகும். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய இருதயத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலா வெளிக்கொட்டுறாங்க. நம்ம இந்த மாதிரி காமிக்கிறதுக்காக கத்துற இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளல. நம்ம கத்துற இடத்துல கற்றுக்கொண்டதெல்லாம் சமாதானமா இருக்கும்படிக்கு. அப்போ உலகம் தரக்கூடாது, நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உலகத்துக்கு நான் கொடுக்கல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ வாங்க, நான் நம்ப காட்டணுமா காட்டக்கூடாதுங்களா? எங்க காட்டணும்? நீங்க சமாதானம் காட்டினீங்கன்னா நாங்க சமாதானம் காட்டுவோம். நீங்க பிரச்சனை பண்ணா நாங்களும் பிரச்சனை பண்ணுவோமா? தீமையோடு எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் இல்ல, சமாதானம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும், அந்த சமாதானத்தை பாதுகாக்கவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி அந்த சமாதானம் பண்ணுகிற ஜனங்களாக நம்ம இருக்கணும். அப்போ அது மாத்திரம் இல்ல, இன்னும் பார்க்கும் பொழுது அந்த கர்த்தருடைய சீஷர்கள் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். என்ன கான்சன்ட்ரேஷன்னா, இந்த உலகத்தினுடைய இந்த மாதிரி குழப்பங்கள், இன்னும் சொல்லும் போது இன்னும் அநேக இந்த மாதிரி பகை, வெறுப்பு, சண்டை, வார்த்தைகள், இந்த விஷயங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் உலகத்தினுடைய காரியங்களுக்கு எனக்கு ரொம்ப தூரம் சொல்லிட்டு கத்தர் பக்கம் நம்ம திரும்பி இருக்கோம், ஸ்ட்ராங்கா திரும்பி இருக்கோம். மறுபடியும் அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது? திரும்பவே கூடாது. அப்போ நம்மளுடைய அடிச்சூர்ல நடக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்கும்போது, இந்த மாதிரி முயற்சி பண்ணிருக்கும் போது அந்த ஒரு பிசாசுனுடைய கிரியைகள் சொல்ற இதெல்லாம் சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது எல்லாமே பிசாசுனுடைய கிரியைகள் தான். அந்த கிரியைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட இடமே கொடுக்க கூடாது. நம்ம போகக்கூடிய இடத்துல சமாதானம் நிலவணும், நம்ம பேசுகிற வார்த்தையில சமாதானம் இருக்கணும், எங்க போறோமோ வந்தோம் அந்த சமாதானம் நிலவணும். இதுதான் கர்த்தருடைய சீஷர்களுடைய ஒரு அருமையான ஒரு அடையாளமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி அந்த சமாதானத்துல நிரப்பப்படும் போது அப்போ இது எல்லாத்தினாலும் முடியாது. ஏன்னா வந்திருக்கோம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக, கர்த்தருடைய சீஷர்கள் ஆகிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி சமாதானத்தை காத்து கொள்ளாத போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னா, அதை சொல்றாரு, இந்த ஒரு ஆவியின் கனிகள்ல வளர்ல குறைபட்ட சகோதர சகோதரர்கள் நம்ம மத்தியில் இருக்கனால என்ன விஷயம் நடக்கும்னா, அந்த சந்தோஷம் போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த தீமை பேசுதல் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். சமாதானம் இல்லாத கத்தருடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒரு இடத்துல வராம நம்ம கிளம்பி வந்திருந்தோம்னா தீமை பேசுதல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் பார்க்கும்போது புறங்கூறுதல் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த இடத்துல இன்னும் தீமையான கட்டுக்கதைகள் பேசறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்துல முகாந்திரமின்றி தீமைகளை கற்பனை செய்யறது, அப்படியே போயிட்டு கத்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் போயிருப்பார், சமாதானம் சொல்லியிருப்பார். ஆனா சமாதானத்தை காத்துக்கொள்ளாம இந்த வேலைகள் எல்லாத்தையும் என்ன பண்றது, ஒவ்வொரு விஷயமாக செய்யறது. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, ஆவியின் கனிகள்ல வளர்ச்சி குன்றியே இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் இவர்கள் மத்தியில நம்ம சமாதானத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, சமாதானம் சொல்லியிருக்கோம், கத்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கோம். வந்திருக்கும் போது இந்த ஆவியின் கனிகள்ல நம்ம பெருகிறதுக்கு முயற்சி செய்யணும். சமாதானத்தின் ஒருமைப்பாடை காத்துக்கொள்வதற்கு அதிக பிரயாசம் எடுக்கணும்னு சொல்றாரு. அப்படி நம்ம பிரயாசம் எடுக்காத பட்சத்துல இந்த விஷயம்லாம் கொஞ்ச நாள் நம்ம வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருக்கலாம். என்ன தீமை பேசல் பண்ணிடுவோம், வார்த்தைகள்ல பணிவிருக்காது, எடுத்தோடி பேசிடுவோம். அடுத்தது முகாந்திரம் இல்லாம தீமையை கற்பனை செய்வோம், எல்லாமே விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, நம்முடைய ஸ்பிரிட் வளர்ச்சி அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மையை காட்டிடுவோம். அப்போ கர்த்தருடைய சீஷர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேதமையான ஜனங்களா இருந்தாங்களா அப்படின்னா, அந்த மாதிரி பைபிள் எங்கேயுமே கிடையாது. அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு, அவங்களோட நடத்தைகள் கூட அப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்கள பார்த்தோம், அத்தனை பேர் சொன்னாங்க இவர்கள் எல்லாரும் ஏற்றிருந்தாங்க, கர்த்தர் இயேசு விட்ட கற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா, இயேசு நடத்தில இவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் அல்லவா. ஆனா எந்த ஸ்கூல் போகல, எந்த இதுவுமே பண்ணல, ஆனா எல்லாமே எங்க கத்துருக்காங்க, தங்களுடைய மாஸ்டர்கிட்ட கத்துருக்காங்க. அப்போ அவங்க யாரத்தை வெளிப்படுத்தி காமிச்சாங்கன்னா, ஒவ்வொரு செய்கையிலும் தன்னுடைய மாஸ்டரையும் வெளிப்படுத்தி காமிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கூட கர்த்தருடைய சீஷர்களா வந்திருக்கோம். இப்ப யார நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்ன்றத நம்ம ஒவ்வொருத்தருமாகவே முடிவு செஞ்சுக்க வேண்டியது. நம்முடைய நடத்தைகள் போறோம் பேசுறோம் அப்படின்னா அங்க என்ன பேச்சு போயிட்டு இருக்கு, யோசனை பண்ணுங்க. கர்த்தருடைய சீஷர்கள் நம்ம அங்க போனா என்ன மாதிரி பேச்சு நடக்கும், கர்த்தருடைய சீஷர்களா இல்ல அப்படின்னா அங்க என்ன பேச்சுகள் நடக்கும். இதெல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் தான், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கர்த்தருடைய சீஷர்கள் கர்த்தர் இங்க இடத்துல இருந்தா என்ன செய்வார், அவர் எப்படி யோசனை பண்ணுவார், அப்படி அவர் எப்படி பேசுவார், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. அப்படி செய்யாத பட்சத்துல இதுக்கு விரோதமா அதை சொல்லும் போது ஆவியின் கனிகள்ல வளர்ச்சி இல்லாத அதை சொல்ல அந்தகார லோகாதிபதிகளுடைய சக்திகள் நம்ம இடத்துல என்ன ஆயிரும், தீமை என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கு வந்து உள்ள போச்சுன்னா ஒருத்தருக்குள்ள ஒரு தீமை வந்துச்சுன்னா போதும், உடனே என்ன இருக்கு, ஈஸியா போய் ரத்த சொல்லுவோம். ஃபாலன் ஏஞ்சல்ஸ் வந்துச்சுன்னா அதனுடைய பவர் என்ன ஆகுங்க, எல்லாத்துக்கும் அதனுடைய தாக்கம் எல்லாத்துக்கும் வரும். எப்படி, ஒருத்தர் கோவப்பட்டா போதும், எல்லாரும் அதுக்கு சம்மந்தம் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அதனுடைய அனலே அடிக்கும் இல்லைங்களா. நெருப்புல போயிட்டு அப்படி நின்று என்ன ஆகுதுங்க, எல்லாத்துக்கும் ஹீட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு தீமை பேசுதல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உடனே ஸ்டார்ட் ஆயிரும், ஒரு கோபம் வந்தா உடனே பத்திக்கும். அதனால இதெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் செய்யறதே ரொம்ப தவறு. அதை சொல்லும் போது இதெல்லாம் ஆவியில வளர்ச்சி குன்றியவர்கள், அதை சொல்லும் போது கான்சன்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க, கர்த்தருடைய அடிச்சுடல நடந்திருப்பாங்க, ஆனா இன்னும் மெச்சூரிட்டி ஆயிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மெச்சூரிட்டி நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கண்காணிச்சு கர்த்தரை முன்னாடி வைக்கலாம், கர்த்தரிடத்துல அருமையான பாடங்கள் கற்றுக்கொண்டு அவரே நம்ம சொல்லும் போதே, அதை சொல்லும் போதே இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எதுல எதுலா நினைச்சுக்கலாங்க, வாழ்க்கையில சிறிய காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் எல்லா விஷயத்திலும் கர்த்தரையே நினைச்சு அவரத்துல நாம் கற்றுக்கொண்டு அவருடைய சீசராக தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.